நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன். நமது SBS வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நமது SBS வானொலி வாரம் ஒருமுறை ஒளிபரப்பாகும் நமது ஆஸ்திரேலியா என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நம் ஆஸ்திரேலியாவை பற்றி பல அரிய தகவல்களை தெரிந்து வருகிறோம். இந்த ஆண்டு இந்த ஞாயிறு தொடக்கம் பல்வேறு தளங்களில் சிறுகதை பரிசு பெற்ற ஆஸ்திரேலிய சிறுகதை ஆசிரியர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதை உங்களுக்கு வழங்கவிருப்பது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். பொன்னியின் செல்வன் என்ற புகழ்பெற்ற மாபெரும் தமிழ் புதினம் எழுதிய பேராசிரியர் அமரர் கல்கி அவர்கள் ஒருமுறை தமிழில் சிறுகதை என்ற தலைப்பில் வானொலியில் பேசினார். அதில் அவர் சிறுகதை என்றால் என்ன என்று கூறுகையில், சிறுகதை என்பது முதல் வரியை வாசித்தவுடன் வாசிப்பவருக்கு அடுத்த வரி என்ன என்ற ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும். அதைவிட முக்கியம், அது மிகவும் எளிமையாக எளிதில் புரியும்படியும் இருக்க வேண்டும் என்றார். அதற்கு ஒரு உதாரணமும் கூறினார். ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த சுவாமிகள் தன் பணியாளை அழைத்து, குப்பா, நீ ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் திருக்குடந்தை நிலக்கிழார் திருவேங்கடாச்சாரிய ஐயங்கார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் திருநின்ற நாராயணப் பெருமாள் கோயிலுக்கு வந்து நாராயணப் பெருமாள் திருமுகம் சேவிக்க திருக்கோயிலுக்குள் வந்து திருக்கோயிலில் வளாகத்தில் இருக்கக்கூடிய திருப்படிக்கட்டில் இறங்கி திருத்துழாய் எடுக்கையில் திருக்குளத்து திருப்பாசிகள் வழுக்கி திருக்குளத்தில் திருவடி தவறி விழுந்துவிட்டார் என்று கூறிவிட்டு வா என்றார். குப்பன் இதற்கு, சரிங்க சாமி, சொல்லிடுறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றார். காஞ்சிபுரம் உபய வேதாந்த சுவாமிகளுக்கு சந்தேகத்துடன் தன் பணியாளை மீண்டும் அழைத்து இதை சொல்லிவிடுவாயா என்று கேட்டார். குப்பன் அதற்கு, சொல்லிடுறேனுங்க சாமி என்றான். உபய வேதாந்த சுவாமிகள், எங்கே ஒரு முறை என்னிடம் சொல்லி காட்டு பார்ப்போம் என்றார். அதற்கு குப்பன், என்னங்க கும்பகோண தாசாமி குட்டையில் விழுந்தார்னு சொல்லணும், அவ்வளோதானுங்களே என்றார். சிறுகதை இலக்கணம் குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது, காஞ்சிபுரம் உபய வேதாந்த சுவாமிகளுக்கு தெரியவில்லை என்று கல்கி முடித்தார். 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த படைப்பிலக்கியம் இன்று மாபெரும் வளர்ச்சியை பெற்றுள்ளது. சிறுகதை என்பது சுருக்கமான கதை கூறும் புனைவு வகை உரைநடை இலக்கியமாகும். வாழ்க்கையின் ஒரு சின்னஞ்சிறிய காட்சியையோ மின்னல் போன்ற நிகழ்ச்சியையோ பெரும்பாலும் ஒரு மைய கருவினை அல்லது நிகழ்ச்சியின் அனுபவத்தை விவரிக்கும் இலக்கிய வகையாகும். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிறுகதையின் பொதுவான தன்மைகள் குறித்த ஆய்வுக் கருத்துகள் வெளிவந்துள்ளன. சிறுகதை என்றால் என்ன என்று எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கூறுகையில், சிறுகதை என்பது சிறிதாக உரைநடையில் விவரிக்கப்பட்ட கதை, a short fictional narrative in prose. வேறு எந்த வரைமுறைக்குள்ளும் நவீன சிறுகதை அடங்காது. சிறுகதைகளில் ஒரு பொது அம்சம் இருக்கிறது, படித்து 2 நிமிடங்களில் மறந்துவிட்டு போனால் அது சிறுகதை அல்ல, பஸ் டிக்கெட். ஒரு வாரம் கழித்தோ அல்லது ஒரு வருடம் கழித்தோ அதை மற்றவரிடம் மாற்றியோ மாற்றாமலோ சொல்ல வைப்பது நல்ல சிறுகதைகளுக்கு உள்ள ஒரு பொதுவான அம்சம். இந்த மாதம் நாம் காணவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் சென்டர் என்ற அமைப்பு ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற தலைப்பில் மாதத்தின் முதல் வார இறுதியில் ஆஸ்திரேலியா வாழ் மக்களின் கதை சொல்லும் திறன்களை சோதிக்க சிறுகதை எழுத்தாளர்களிடமிருந்து கதைகளை பெற்று 500 சொற்கள் அல்லது குறைவான சொற்களுடன் அனுப்பப்பட்ட கதையை ஒரு குழு ஆராய்ந்து சிறந்த கதைக்கு ஒவ்வொரு மாதமும் 500 வெள்ளிகள் பரிசு வழங்கி வருகிறது. அதாவது $500 ஃபார் 500 வேர்ட்ஸ் ஷார்ட் ஸ்டோரி. இந்த சிறுகதையின் போட்டி நிபந்தனைகள் மாதந்தோறும் மாற்றப்படும். இம்முறை நாம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெற்றி பெற்ற கதையை இந்நிகழ்ச்சியில் கேட்கப் போகிறோம். குயின்ஸ்லாண்டை சேர்ந்த சிறுகதை எழுத்தாளர் ஹெலேனா அவர்கள் எழுதி அனுப்பிய செலக்டட் மெமரி என்ற சிறுகதை 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான முதல் பரிசை வென்றது. இந்த சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் சென்டர் என்ற அமைப்பு ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற தலைப்பில் மாதந்தோறும் நடத்தி வரும் சிறுகதையிலிருந்து 2019ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் வெற்றி பெற்ற சிறுகதை இது. கதை சுருக்கம்: His aftershave was sweet and pungent and he talked too fast என்று துவங்கும் இந்த சிறுகதை ஒரு பெண்ணிடம் ஒரு வியாபாரி அல்லது ஒரு விற்பனையாளர் பேசிக் கொண்டிருப்பதாக கதையின் துவக்கம் ஆரம்பிக்கிறது. அந்த பெண் தனது பெயரை இந்த விற்பனையாளரிடம் கூறியதை குறித்து சற்று மனம் வருந்தியே இருக்கிறார். காரணம், தனது பெயரை அடிக்கடி இவர் பயன்படுத்துகிறார். மற்ற எல்லா விற்பனையாளர்களைப் போலவே அவருடைய சட்டையில் இருக்கும் பெயர் பலகை அவரது பெயர் ஜோ என்று அறிவித்தது. The truth is, Marjorie, this device will change your life. இந்த ஒரு சிறு கருவி உங்களது வாழ்க்கையே மாற்றிவிடும் மார்ஜரி என்று விற்பனையாளர் தனது விற்பனையை துவங்குகிறார். இவளது பார்வை மெல்ல கடையின் வெளிப்பக்கம் செல்கிறது. பலதரப்பட்ட மக்கள்கள் வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவளும் அவர்களைப் போலவே கடைக்கு வெளியே சென்றிருக்கலாம். உள்ளே வந்திருக்க கூடாதோ என்ற எண்ணம் தோன்றியது. அவள் அமர்ந்திருந்த இருக்கையை சற்றே உற்று பார்க்கிறாள். அது பலரால் அமரப்பட்டு நாற்காலி சற்றே கிழிந்திருந்தது. இவள் நிச்சயமாக இந்த விற்பனையாளரிடம் அகப்பட்ட முதல் பெண் இல்லை என்று அது அவளுக்கு அறிவித்தது. யூ சி மார்ஜரி, திஸ் ஷைனி சில்வர் சர்க்கிள் கேன் ட்ரிபிள் யுவர் மெமரி ஸ்டோரேஜ், நாட் டபுள், ட்ரிபிள், கேன் யூ பிலீவ் தட் என்று அவர் கூறினார். இந்த சின்ன வெள்ளி தட்டு போன்று இருக்கும் இந்த கருவி உங்கள் ஞாபக சக்தியை 2 மடங்கு அல்ல 3 மடங்கு அதிகப்படுத்தும் என்று அவர் கூறுகிறார். மார்ஜரி தலையை ஆமோதிப்பது போல அசைக்கிறார். மனம் முழுவதும் அங்கிருந்து தப்பித்து செல்லும் வழிகளை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. சிறப்பு தருணங்கள், குடும்பங்களுடன் இருந்த ஒன்று கூடல், நண்பர்களுடன் இருந்த ஒன்று கூடல், குழந்தை பருவ ஞாபகங்கள் என அனைத்தையும் இதில் நீங்கள் பதிவேற்றிக் கொள்ளலாம். ஒரு முறை பதிவிறக்கம் செய்த பிறகு அதை நீங்கள் மீண்டும் உபயோகிக்க நினைத்தால் வயர்லெஸ் மூலமாகவே உபயோகிக்கலாம். இது அவ்வளவு சுலபமானது என்றார் அந்த விற்பனையாளர் மீண்டும். நிச்சயமாக அந்த கடையை சுற்றி வெளியே இருக்கும் காற்று மிக மென்மையாகவும் ஸ்பரிசமாகவும் இருப்பதை இவளால் ஊகிக்க முடிந்தது. சூரிய ஒளியில் வெளியே பனை மரங்களுக்கிடையே தான் நடந்து போவதாக கற்பனை செய்து கொண்டே அவர் சொல்வதற்கு தலையசைத்து கொண்டிருந்தாள் மார்ஜரி. நிச்சயமாக இது உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தும். இந்த சின்ன ப்ரொசீஜர் முற்றிலும் இலவசம். மார்ஜரி அவரை பார்த்து சிரித்தபடி தனக்குள் நொந்து கொண்டாள். மார்ஜரியின் பிரச்சனை என்னவென்றால், அவள் எப்பொழுதும் மக்களை மகிழ்விப்பதற்காகவே தனது மனதை பழக்கப்படுத்தி கொண்டாள். ஒருபொழுதும் இல்லை, வேண்டாம் என்று அவளால் சொல்ல முடியாது. இதனாலேயே அவளது வாழ்க்கையில் பெரும்பாலான விற்பனையாளர்கள் அவளிடம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ், கேட்ஜெட்ஸ், பாத்டப், மாய்ஸ்சரைசர், மிராக்கிள் ஷாம்பு, சூப்பர் ஃபுட் என்று மார்ஜரி எதையும் விட்டு வைத்ததில்லை. பாவம், அனைத்திற்கும் ஆம் என்று சொல்லி அகப்பட்டு கொண்ட பெரும்பான்மையான வாடிக்கையாளர்களில் அவளும் ஒருத்தி. வுட் யூ லைக் டு ட்ரை எ ஃப்ரீ சாம்பிள் என்று கேட்டார் அந்த விற்பனையாளர். பரிதாபமாக இல்லை என்று சொல்ல இயலாமல் ஆம் என்று தலையசைத்தால் சிரித்தபடியே மார்ஜரி. ஜோ என்ற அந்த விற்பனையாளர் சின்னஞ்சிறிய சில்வர் தட்டு போன்ற அந்த கருவியை மார்ஜரியின் நெத்தியில் வைத்தார். மார்ஜரியின் ஞாபகங்கள் அவள் கண்முன்னால் பளிச்சிட்டன. மெதுவாக ஒரு இருண்ட உலகத்திற்குள் அவள் செல்ல ஆரம்பித்தாள். புகைமூட்டமாக, கற்பனை நிறைந்தது போல, கனவுகளைப் போல, இங்க் கொட்டிய காகிதத்தின் மூலம் வெளி உலகத்தை பார்ப்பதைப் போல உணர்ந்தாள். அனைத்தும் ஒரு நொடி அவள் கண்முன்னே வந்து சென்றது. ஐ எம் ஸ்டோரிங் பார்ட் ஆஃப் யுவர் சைல்ட்ஹுட் என்றார் அந்த விற்பனையாளர் ஜோ. அந்த கருவி மெல்ல சத்தம் எழுப்பியது. மார்ஜரி கொஞ்சம் அசௌகரியமாக உணர்ந்தாள். தனது அடிவயிற்றில் ஏதோ அசைவது போல உணர்ந்தாள். அவளது பாலிய ஞாபகங்களும் குழந்தை பருவ ஞாபகங்களும் அவள் கண்முன்னே பளிச்சிட்டன. அவளது குழந்தை பருவ ஞாபகங்கள் காட்சிகளாக அவள் கண்முன்னே வந்து சென்றது. அவருடைய அம்மாவின் கீச்சிட்ட அதிகார தோரணையின் குரல் அவளது காதில் எதிரொலித்தது. மேனஸ் மார்ஜரி, பாஸ்டர் மார்ஜரி, ஓ ஹானஸ்ட்லி மார்ஜரி என்ற குரல் மீண்டும் மீண்டும் அவளை அதட்டியது. மெதுவாக கண்ணை திறந்தாள். எல்லாம் ஒரு நொடி போல் அணைந்து முடிந்தது. அந்த கருவியின் சத்தம் மெல்ல ஓய்ந்தது. அவளது ஆள் மனதில் ஒரு நிசப்தம் இருந்தது. எந்த குரல் இத்தனை நாள் அவளுடன் பயணித்ததோ அது இன்று இல்லை. எந்த குரல் அவளை இத்தனை நாள் அவளது செயல்கள் அனைத்தையும் விமர்சித்ததோ அது இன்று இல்லை. அந்த விற்பனையாளர் அந்த சின்ன கருவியை அவள் நெத்தியிலிருந்து அகற்றி, ஹவு டஸ் இட் ஃபீல் மார்ஜரி, ப்ரிட்டி ரூமி ரைட் என்று கேட்டார். அந்த சின்ன கருவியில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தட் மீன்ஸ் யுவர் மெமரிஸ் ஆர் ஆல் சேஃப்லி ஸ்டோர்ட். ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் தெம் பேக் ஆர் ரேப் இட் ஃபார் யூ டு டேக் இட் அவே. வில் தட் பி கேஷ் ஆர் கிரெடிட் மார்ஜரி என்று அந்த விற்பனையாளர் கேட்டார். மார்ஜரி நிமிர்ந்து நின்று நன்கு மூச்சை உள்ளிழுத்து தனது முடியை தோளுக்கு பின்னால் தள்ளிவிட்டு அந்த விற்பனையாளரை சற்றே கூர்ந்து பார்த்து, ஆக்சுவலி யூ நோ வாட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஜோ என்று சிரித்தபடியே கூறி, இன்று புதிதாய் பிறந்தவளைப் போல புதிதாக கண்டெடுத்த தனது தன்னம்பிக்கையுடன் வெளி உலகை நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தாள். இந்த சிறுகதை ஒரு சுவைமிக்க மாம்பழத்தை இறுதி வரை விரும்பி சுவைப்பதற்கு போன்றதாகும். சுவை மிகுந்த மாம்பழத்தை முதலில் உண்டவுடனே இன்னும் உண்ண வேண்டும் என்ற எண்ணம் மேலெழும். அதை இறுதி வரை உண்டவுடன் ஒரு நிறைவு வருவதைப் போல கதையின் துவக்கத்தில் முதல் வரியிலேயே நம்மால் உடனடியாக கதைக்கு தொடர்பு படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளது. மற்றும் நமக்கு மிகவும் பழக்கமான ஒருதலைப்பட்ச உரையாடல் பரிமாற்ற வரிகளை வாசிக்கும்போது, இந்த கதையின் கதாநாயகி மார்ஜுரி ஒரு விற்பனையாளரின் ஆளுமையால் அகப்பட்டு ஆதிக்கம் செலுத்தும் நடவடிக்கைகளுடன் சிக்கியுள்ளதை உணர முடிகிறது. இந்த சிறுகதை படைப்பாளரின் கலையாற்றல், கற்பனை திறன், சொல்லாட்சி, அவர் மறைமுகமாக கூறும் செய்தி, இவை அனைத்தையும் சிறுகதை இலக்கண வரம்புகளை விட மிக சுவைபட கூறியிருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த சிறுகதையில் ஆக்சுவலி யூ நோ வாட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஜோ என்ற வரிகளில் மார்ஜரி தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை தெரியப்படுத்தி, ஷீ ஸ்மைல் வித் நியூ ஃபவுண்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்ட்ரோட் அவுட் இன் டு தி சன்ஷைன் என்று கதை நிறைவாகும் போது, ஒரு கல்லில் தேவையற்ற பகுதிகளை நீக்கியவுடன் அதன் உள்ளிருந்து ஒரு அழகான சிற்பம் ஒளிர்வதைப் போல, தன்னுடைய குழந்தை பருவம் நாட்கள் முதல் இருந்து வந்த தயக்கத்தை, இனம் புரியாத பயத்தை அகற்றியவுடன் இன்று புதிதாய் பிறந்ததைப் போல மார்ஜரி நடந்து செல்வது சூப்பர். எழுத்தாளர் ஹெலேனா மார்ஜரி என்ற கதாபாத்திரம் மூலம் சொல்ல விரும்பிய கருத்துக்கு நிச்சயம் பாராட்டுக்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.